Sri Advaita Gadadash Vasti Gaur Bhakta Vindhiki Jai Sri Sri Radha Krishna Gopa Gopa Shama Pundarada Kuti Giri Govardhan Ki Jai Sri Vrindavan Dham Ki Jai Navadvip Dham Ki Jai Ganga Jamuna Tulasi Bhakti Devi Ki Jai Ananda Koti Vaishnava Vindhiki Jai Samavatta Bhakta Vindhiki Jai Gopa Premanandi All glories to assembled devotees All glories to assembled devotees All glories to assembled devotees All glories to Sri Guru Shikaranga All glories to Srila Prabhupada.
So this is a presentation on Vasumula Tattva, a short work by So this is a work written in Bengali. And he quotes mainly from Chaitanya Charitamrita. And he supports that with quoting Rupa Goswami, Bhakti Rasamrita Sindhu. And Jiva Goswami Sandarbhas. And in the first chapter, he also quotes a lot of Vedic Upanishads. So as the title suggests, it's 10 topics. So Dasamula Tattva can be translated as 10 basic truths.
Dasamula Tattva Vihara Adipare Umegalu.
We actually see that there is a history behind this also. Madhvacharya made 10 topics or 10 points of his philosophy. Baladev Gurudasa has also given 10 points. So this is Bhaktivinoda Thakur's following after Bhaktivinoda, after Baladev Gurudasa. So at the beginning of the work, Bhaktivinoda Thakur expresses his realization, Chaitanya Mahaprabhu's presentation of philosophy is the highest in the world. And he observes, as it's stated here, that you have two types of dharma, conditional dharma and unconditional dharma. So around the world we find many people and many countries and many religions that have different ideas. However, ultimately there's only one dharma. Because the souls are all similar. But due to different places, different countries, different languages, etc., here we get conditional
dharma.
So we take away all the material conceptions, we end up with only one dharma. Bhaktivinoda Thakur refers to the Vedas, and he said, actually, the Vedas will give us an expression of this dharma. And as Chaitanya Mahaprabhu has explained in Chaitanya Charitamrita, the Vedas explain three things: Sambandha, Abhideya, and Prayojana.
Chaitanya Mahaprabhu சொல்றார் இந்த வேதங்கள் நமக்கு மூன்று விஷயங்கள் சொல்றது. ஒன்று வந்து சம்பந்தா, மற்றொன்று அபிதேயா, மற்றொன்று பிரயோஜனா.
This is also the basis of Jiva Goswami Sandarbha.
இன்னும் ஜீவ கோஸ்வாமியுடைய சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிற புத்தகங்கள் எடுத்தீங்கன்னா அதுலயும் இன்னும் அடிப்படையாக சொல்லப்பட்டிருக்கு.
Mahabharata Sandarbha, Paramahamsa Sandarbha and Krishna Sandarbha are the Sambandha aspect.
Bhagavata Sandarbha, Paramatma Sandarbha, Krishna Sandarbha, இந்த மூணு வந்து சம்பந்தா அப்படிங்கிற அந்த தலைப்பை சொல்ல முடியாது.
And we have one Sandarbha, the Bhakti Sandarbha for the Abhideya.
இந்த Bhakti Sandarbha அப்படிங்கிறது Abhideya அப்படிங்கிறது சொல்ல முடியாது.
And one Sandarbha for the Priti Sandarbha for the Prayojana.
Priti Sandarbha அப்படிங்கிறது Prayojana என்ன அப்படிங்கிறது சொல்ல முடியாது.
The Sambandha is, we can say, presents who is God.
சம்பந்தா அப்படிங்கிற தலைப்பு வந்து யார் கடவுள் அப்படிங்கிறது நமக்கு சொல்லக்கூடியதா இந்த அபிதேயா அப்படிங்கிறது எப்படி கடவுளை நாம உணர்றதுங்கிறது நமக்கு சொல்லக்கூடியதா இருக்கு.
பிரயோஜனா
அப்படிங்கிறது நம்முடைய சாதனையுடைய இறுதி இலக்கு என்ன அப்படிங்கிறது சொல்லக்கூடியது.
So apart from Sambandha, Abhideya, and Prayojana, first we have to establish what is the proof of everything.
Sambandha, Abhideya, Prayojana, இதுக்கு அப்பாற்பட்டு முதல்ல நாம எதை வந்து உறுதிப்படுத்தணும் அப்படின்னாக்கா இது எல்லாத்துக்கும் எது வந்து ஆதாரம் அப்படிங்கிறத நாம நிர்ணயம் பண்ணணும்.
So Jiva Goswami Sandarbha is the top of Sandarbha to express what is the proof for everything. So of course we have all the Vedic literature, the four Vedas, the Upanishads, we have the Vedanta Sutra, we have the Puranas, we have Mahabharata, we have Ramayana, etc. So many scriptures.
உனக்கு நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு. நான்கு வேதங்கள் இருக்குது, உபநிஷதங்கள் இருக்குது, வேதாந்த சூத்திரம் இருக்குது, புராணங்கள் இருக்குது, மகாபாரதம் இருக்கு, ராமாயணம் இருக்கு, இது மாதிரி நிறைய சாஸ்திரங்கள்
இருக்கு.
கத்தர் சந்தர்ப்பத்தில் ஸ்ரீ ஜீவகோஸ்வாமி சொல்றார் இது எல்லாத்துக்கும் இறுதியா எது இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம்.
So first we establish this proof for what we're going to talk about. So that's called the Pramana.
அதனால நாம இப்ப பேசப்படுறதுக்கு எது ஆதாரம் அப்படிங்கிறது முதல்ல நாம நிர்ணயம் செய்யலாம். அதுதான் பிரமாணம் சொல்லப்படுறது.
So everything else is what is proved by that Pramana. That is called Pramaya.
இது எல்லாமே இந்த பிரமாணத்தினால நிரூபிக்கப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது. அதுக்கு பேரு பிரமேயா. அதுலதான் நமக்கு இந்த சம்பந்த அபிதேய பிரயோஜனம் அப்படிங்கிறது
சொல்லப்பட்டிருக்கு.
அந்த சம்பந்தம் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய முதல் தலைப்பு என்ன அப்படின்னாக்கா எது முழுமுதல் உண்மை. சோ கிருஷ்ணர் தான் முழுமுதல் உண்மை அப்படிங்கிறது அவருடைய முதல் தலைப்பு.
கிருஷ்ணருடைய சக்திகள் by which he manifests for all his activities, material world, jivas, etc.
அந்த சக்திகள் மூலமாக அவர் வந்து இந்த ஆன்மீக உலகம், பௌதிக உலகம், ஜீவன்கள் இப்படி எல்லா விதமாகவும் வெளிப்படுகிறார்.
For Krishna is an ocean of rasa.
நாலாவது வந்து கிருஷ்ணர் வந்து ரசங்களின் கடல் அப்படிங்கிறது
சொல்லப்பட்டிருக்கு.
அதாவது அவர் முழுமையாக ஆனந்தமயமானவர் அப்படின்னு
சொல்லப்பட்டிருக்கு.
இந்த மூன்று தலைப்புகளுமே வந்து முழுவதும் கடவுளை பற்றியது.
Who were the Jivas, they are separated portions of the Lord, Jivi Namsa.
அடுத்தது வந்து இந்த ஜீவன்கள் யார், இந்த ஜீவன்கள் வந்து பகவானுடைய பிரிக்கப்பட்ட சக்திகள், விபின்ன அம்சா.
Okay, six, we have conditioned Jivas, bound Jivas, Bhadda Jivas.
ஆறாவது வந்து பத்த ஜீவன்கள், அதாவது கட்டுண்ட ஜீவன்கள் அப்படிங்கிறது.
Seven, we have liberated Jivas.
ஏழாவது வந்து முக்தி அடைந்த ஜீவன்கள்.
Eight, Achyutaveda Tattva, the Jivas in the material world are different and non-different from the Lord.
அடுத்தது வந்து அச்சித்த பேர் அபேதத்துவம், அதாவது இந்த கௌரவத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களுமே பகவானிடத்திலிருந்து வேறுபட்டவை, அதே சமயத்தில் வேறுபாடு இல்லாதவை அப்படின்னு சொல்லக்கூடியது.
சம்பந்தம்,
இது எல்லாமே சம்பந்தா அப்படிங்கிறது சொல்லக்கூடியது.
Ninth topic is the Abhigeya, pure bhakti.
ஒன்பதாவது தலைப்பு என்ன அப்படின்னாக்கா சுத்த பக்தி.
And the tenth topic is the prayojana. What is the goal? Prema.
பத்தாவது தலைப்பு என்ன அப்படின்னா பிரயோஜனம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. அது என்ன அப்படின்னா பிரேமை.
So these are the topics which actually define the Gaudiya Sampradaya.
இந்த தலைப்புகள் தான் நம்முடைய கௌடிய சம்பிரதாயத்தை வர்ணிக்கக்கூடியதாக இருக்கிறது, அதை வரையறுக்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு சொல்லலாம்.
Of course, all Vaishnava Sampradaya is more or less implementing these points.
எல்லா சம்பிரதாயங்களும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதே கருத்துக்களை தான் சொல்லக்கூடியதாக
இருக்கின்றது. ஆனா
நம்ம ரொம்ப குறிப்பா சொல்றோம் கிருஷ்ணா தான் வந்து எல்லாத்துக்கும் மேலானவர்
அப்படின்னு.
மகாவுடைய சக்தி வந்து இந்த வேறுபாட்டை கொடுக்கிறது அப்படிங்கிறத சொல்றோம்.
And we emphasize the idea of rasa.
நாம வந்து இந்த ரசா அப்படிங்கிற அந்த எண்ணங்களை சொல்லுவோம்,
வலியுறுத்துகிறோம்.
நமக்கு வந்து இந்த அச்சித்த பேர் அபிதத்துவத்தை பற்றிய கருத்து
இருக்கிறது. இதுதான்
வந்து நம்முடைய கௌரவ சம்பிரதாயத்துடைய ஒரு தன்னிடத்து ஒரு தன்மை.
So this book has actually 11 chapters in it.
இந்த புத்தகத்தில் வந்து 11 அத்தியாயங்கள் இருக்குது.
So the first topic is discussed, that's the Amnaya Vakya. That means what is the Pramana, the authoritative source of knowledge.
முதல் அத்தியாயம் வந்து அம்னாய வாக்கியா, அதாவது எது வந்து அதிகாரப்பூர்வமான ஞானம், இந்த பிரமாணம் அப்படிங்கிறது எது அப்படிங்கிறது சொல்றது.
So he says, actually this knowledge is from the Supreme Lord, but it goes through Brahma.
இந்த ஞானமானது பூமியர் தலைவரிடத்திலிருந்து வருகிறது, ஆனா இது பிரம்மாவின் மூலமாக கொடுக்கப்படுகிறது.
So what are these scriptures?
இதுதான் சாஸ்திரங்கள்.
So he quotes from Brihat Aranyaka Upanishad, and there he says, from the Supreme Lord's breath came the four Vedas, histories, Puranas, Upanishads, verses, sutras, and the Anubhakyas, the commentaries.
பிரம்மாவுடைய மூச்சு காற்றுல இருந்து உபநிஷத்துகள், சூத்திரங்கள், ஆரம்பியக்க சூத்திரி எல்லா வகையான சாஸ்திரங்களும் வருகிறது அப்படின்னு
சொல்றாரு. So with the inclusion of Anuvakyas, then we can also include things like the works of the Goswamis, the Sandarbha, Chaitanya Charitamrita, etc.
So in the Anuvakya,
So all of these we accept as authoritative
knowledge.
And he emphasizes that it comes through Brahma. And he quotes from 11th canto of Srimad Bhagavatam. So there he says, I first recited the Vedic message to Lord Brahma, telling him about the ultimate path of pure devotion. That message is eternal. At the time of devastation, disappears. At the time of creation, he explains it to Brahma.
இந்த பிரளயத்தின் போது இது அழிக்கப்படுகிறது, இது மறைகிறது, அதுக்கப்புறமா மீண்டும் படைப்பு ஏற்படுத்தும் போது இது பிரம்மாவுக்கு மறுபடியும் விளக்கப்படுகிறது.
The knowledge is eternally with the Lord, but it comes through Brahma when the material world is created.
இந்த ஞானம் வந்து மகாவிடத்துல நிச்சயமாக இருக்கிறது, ஆனா இந்த படைப்பு பௌதிக படைப்பு ஏற்படுத்தப்படும் போது அது பிரம்மாவின் மூலமாக
செலுத்தப்படுகிறது.
அதன் மூலமாக நாம இந்த பிரம்ம சம்பிரதாயத்தை
பெறுகிறோம்.
அதாவது நம்ம இதுல இருந்து இதுதான் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய சம்பிரதாயம் வலியுறுத்துறோம்.
In this particular chapter, of course, he has many quotations there, but he also discusses about how to derive the meaning of scripture.
இந்த அத்தியாயத்துல நிறைய மேற்கொள்வதை காட்டுறார். அதெல்லாம் இங்க கொடுக்க போறது கிடையாது. ஆனா அதே சமயத்துல சாஸ்திரத்துல இருந்து எப்படி அர்த்தத்தை நாம எடுக்கணும் அப்படிங்கறத இந்த அத்தியாயத்துல சொல்றாரு.
We emphasize taking the direct meaning of the words as much as possible.
என்ன சொல்ல போறீங்கன்னா, நாம ஒரு வார்த்தையினுடைய நேரடியான அர்த்தத்தை எவ்வளவு எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு நேரடியான அர்த்தத்தை எடுத்துக்கணும்னு சொல்றாரு.
விஷயங்களுக்கு
ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று.
We can't see with our eyes God or you or anything, so we have to accept the literal words. So sometimes we can use the lakshana. This is the indirect interpretation.
சில சமயத்தை நாம இந்த லக்ஷணா அப்படிங்கிற மறைமுகமான அர்த்தத்தை
எடுத்துக்கலாம்.
உதாரணத்துக்கு நன்மை மேல இருக்கக்கூடிய கிராமம்
அப்படின்னு
சொல்லலாம். நேரடியான அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, கங்கையில வந்து இந்த கிராமம் நிலந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அது வந்து எந்த விதத்தையும் திரும்பி போகாது. இது வந்து நேரடியான அர்த்தத்தை இதை நம்ம எடுத்துக்க முடியாது. இதுக்கு நாம அர்த்தத்தை வந்து மாத்தி சொல்லணும். இதுல வந்து நாம எப்படி சொல்லுவோம் அப்படின்னாக்கா, கங்கை கரையில் இருக்கக்கூடிய கிராமம் அப்படின்னு சொல்லுவோம். கங்கை மேல் அப்படிங்கறத வந்து நாம நேரடியா அதே அர்த்தத்தை எடுத்துக்க முடியாது.
So sometimes we have to take lakshana or indirect
explanation, but not all the time. So
as much as possible, we take the direct
meaning.
And this is relevant because Bhaktivinoda Thakur and other acharyas say that Shankaracharya uses the lakshana more.
பக்திவினோத் தாக்கூர் மற்றும் இதர ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, சங்கராச்சாரியர் வந்து இந்த லட்சண விடயமா நிறைய உபயோகப்படுத்தி இருக்கிறாரு.
So, therefore, the direct meaning we take as much as possible.
அதனால நாம வந்து நேரடியான அர்த்தத்தை தான் எவ்வளவு கொள்ள முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கணும். நாம நேரடியான அர்த்தத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அப்ப அதுல என்ன உண்மை சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள முடியும்.
Kapasandara, Jiva Goswami, concludes that ultimately the summation of all scriptures is Srimad-Bhagavatam.
இங்க பக்தர்கள் வந்து எந்தெந்த சாஸ்திரங்கள் அப்படிங்கிற வந்து உள்ள புகுந்து அவர் சொல்லல. ஆனா தக்க சந்தர்ப்பத்தில் ஸ்ரீ கோஸ்வாமி இந்த எல்லா சாஸ்திரங்களுடைய இறுதி முடிவு என்ன அப்படின்னாக்க ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறார்.
So the main point of this chapter is to say that we have to accept scripture.
அதே இந்திய சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னாக்கா நாம வந்து சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரொம்ப குறிப்பா வேத சாஸ்திரங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுல நாம அர்த்தங்கள் எடுத்துக்கொள்ளும் பொழுது நேரடியான அர்த்தங்களை முடிந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும்.
So, after we establish a pramana, and then we go through the different topics. So the first one is, who is the highest entity? Who is God?
இந்த பிரமாணத்தை நாம தெரிந்து கொண்டதுக்கு அப்புறமா அதுக்கு ஒவ்வொரு தலைப்புக்கா போலாம். அதுல முதல் தலைப்பு என்ன அப்படின்னாக்கா யார் கடவுள் அப்படிங்கிறது. எல்லா வைஷ்ணவர்களும் வந்து பகவானை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர் வந்து விஷ்ணுவா இருக்கலாம், கிருஷ்ணரா இருக்கலாம், ராமரா இருக்கலாம், ஆனா அந்த ஒரு நபர் பகவான் அப்படிங்கிறவர அவங்க
ஏற்றுக்கிறாங்க.
உபநிஷத்துல இருந்து நிறைய கோட்பாடுகள் இருக்கு, இத உறுதிப்படுத்துறதுக்கு. எந்த வைஷ்ணவ கதைகளிலும் இது இது சம்பந்தமா சச்சரவுகள் கிடையாது. ஆனா மாயாவதியோடு இந்த விஷயத்துல சர்ச்சை இருக்கதான் செய்யறது. அவங்க வந்து பிரம்மான் தான் உயர்ந்தது, பகவான் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சொல்லுவாங்க பிரம்மான் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ரூபம் இல்லை, குணங்கள் கிடையாது, செயல்பாடுகள் கிடையாது
அப்படின்னாங்க.
நாம என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னாக்கா பிரம்மான் அப்படிங்கிறது முழுமையா பகவானுடைய ஒரு சின்ன அம்சம் தான், ஆனா அது முழுமையான பகவான் கிடையாது அப்படின்னு
சொல்லுவோம்.
ஆனா மற்ற சமுதாயங்களை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது மாதிரியான ஒண்ணு, அதாவது குணம் இல்லாம, உருவா இல்லாம, செயல்பாடுகள் இல்லாம எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இதை நிராகரிச்சிருவாங்க. எல்லா விதமான அம்சங்களையும் முழுமையாக
வெளிப்படுத்தக்கூடியது
ஒட்டுமொத்த நோக்கமே என்ன எல்லோரையும் கிருஷ்ணரை வழிபட சொல்லி சொல்லணும்
அப்படிங்கிறது.
பகவத்கீதையில நிறைய நிறைய மேற்கொள்ள இருக்கிறது கிருஷ்ணர் எல்லாருடைய சாரம்
அப்படிங்கிறது.
கிருஷ்ணன் சொல்ற எல்லா விதங்களிலிருந்தும் அறியப்பட வேண்டியவன் நானே
அப்படின்னு.
யாரு அறியப்பட வேண்டும்? கிருஷ்ணரா பேசுறதுனால வந்து கிருஷ்ணரா அறியப்பட வேண்டும். ஏ கிருஷ்ணரை வந்து நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி என்ன விசேஷம் அவர்கள் சிலர் சொல்லுவாங்க அவர் தான் வந்து கடவுள் அப்படிங்கிறனுடைய உண்மையான ரூபம். அவர்தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னுச்சா அப்ப மத்ததெல்லாம் அவருக்கு வரக்கூடிய முடிவுகள் அப்ப ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு நான் சொல்லுவேன் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறாரு கடவுள் வந்து கடவுள் ரெண்டு கடவுள் மூணு கடவுள் நாலு இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது.
So we cannot say he came first and then he made another form of Bhagavan because that would make him non-eternal.
அவர் வந்து முதல்ல வந்தாரு அதுக்கப்புறம் அவர் வந்து நிறைய பதவிகளை உருவாக்குனார் அப்படின்னு சொன்னோம்னாக்கா அப்ப அவர் உங்களா நிரந்தர நிவாரணமா அப்படிங்கிற அர்த்தத்துக்கு
போயிடும்.
அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பக்குவமான ஒரு கடவுள் இருக்கிறார் அப்புறம் கொஞ்சம் குறைவான பக்குவம் உள்ள கடவுள் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஆயிடும். அது எந்த விதமான அர்த்தத்தையும் இருக்காது. அப்ப எது சரியான விளக்கமா இருக்கும் அப்படின்னாக்கா ஒரே ஒரு கடவுள் இருக்கிறார் ஆனா அவர் தன்னுடைய சக்தி மூலமாக பல ரூபங்களை விசாரப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லலாம் வெளிப்படுத்துகிறார்னு சொல்லலாம். அவர் எல்லாருமே நித்தியமானவர்கள் எல்லாருமே பக்குவமானவர்கள் ஆனா இந்த பலதரப்பட்ட ரூபங்கள்ல அவர் வேறுபட்ட ஆன்மீக குணங்களை வெளிப்படுத்துகிறார். ஆனா இந்த ரூபங்கள்ல எந்த ரூபம் எல்லா விதமான ஆன்மீக குணங்களும் வெளிப்படுத்துவதுன்னு பார்த்தோமோ அந்த ரூபம் கிருஷ்ணர்.
Four extra qualities that the others do not manifest, that is, qualities of sweetness.
Shri Rupa Goswami, enna kuripirar appadinaka, Krishna vandu matra ella rupangalum velipirkaga naangu adhiga periyana gunangalai velipirkar. Adu enna appadinaka, onnu avude inimai thanmai kudikkudiyadhu.
So he has sweetness of pastimes.
எந்த விதத்துல அந்த இனிமை வெளிப்படுத்தினார் ஒண்ணு அவருடைய லீலைகள் இருக்கக்கூடிய இனிமை அவருடைய பக்தர்களுக்கு இடையே அவர் ஏற்படுத்தக்கூடிய இனிமையான உறவுகளில் இருக்கக்கூடிய அந்த இனிமை
அவருடைய
ரூபத்தில் இருக்கக்கூடிய இனிமை அவருடைய புல்லாங்குழல் இருக்கக்கூடிய இனிமை இனிமை அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய அந்த அன்புல இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணர் வந்து இந்த நான்கு அதிகப்படியான குணங்களை வெளிப்படுத்தினார் மற்ற ரூபங்கள் அந்த குணங்களை வெளிப்படுத்துவது கிடையாது. அதனால்தான் கிருஷ்ணர் தான் மிக உயர்ந்த ரூபமாக தனிப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது.
Also, when the jivas realize this sweet Krishna, they also get the highest bliss.
இந்த ஜீவன்கள் அந்த இனிமையான கிருஷ்ணரை உணர்ந்து கொண்டார்கள் அப்படின்னாக்கா அவங்க மிக உயர்ந்த ஆங்கத்தையும் பெறுகிறார்கள்.
So that's another reason why we say Krishna is the highest, because by realizing Krishna, we experience the highest bliss.
அதனால கிருஷ்ணர் வந்து மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பகவான் சொல்றது ஏன்னா கிருஷ்ணரை உணர்ந்துருக்கோம் அப்படின்னாக்கா நாமும் மிக உயர்ந்த ஆங்கத்தை அனுபவிக்கிறோம்.
So, Supreme Lord Bhagavan is one, but that is in his equal power, he can manifest in any different forms.
So, முழுமையர் கடவுள் பகவான் அப்படிங்கிற ஒரே ஒருத்தர் தான் ஆனா அவர் தன்னுடைய சக்திகள் மூலமாக பலதரப்பட்ட ரூபங்களாக வெளிப்படுத்த முடியும்.
அதனால
நான் பகவானுக்கு நிறைய ரூபங்கள் இருக்கிறத
பார்க்கலாம். அதுக்கப்புறம்
நம்ம இன்னும் சில ரூபங்கள் பார்க்கலாம் பரமாத்மா ரூபம்னு பார்க்கலாம். இது வந்து மகாவிஷ்ணு கர்ப்பகர சாய் விஷ்ணு சேரவர சாய் விஷ்ணு இது எல்லாமே இந்த பௌரிய விளையாட்டு வெளிப்படுத்துவதுடைய சம்பந்தப்பட்ட ரூபங்கள்
அவங்களும்
மகாவிடத்திலிருந்து வேறுபட்டவங்க கிடையாது.
they function to cause pollution to the material world, not to display pastime devotees.
ஆனா அவங்க எந்த செயல்பாடுல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா, இந்த பௌதிக உலகத்தை உருவாக்கக்கூடிய அந்த செயல்பாட்டில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா பக்தர்களோட லீலை பண்ணக்கூடிய அந்த செயல்பாட்டில் அவங்க ஈடுபட கிடையாது.
பகவான்
ரொம்ப முக்கியமா தன்னுடைய பக்தர்களோட லீலை பண்றதுல ஈடுபடுறார். பரமாத்மாக்கு அப்புறமா அவருக்கு வந்து பிரம்மான் அப்படிங்கிற நிலையம் இருக்கிறது. இந்த பிரம்மான் அப்படிங்கிறது எந்த விதமான ஒரு ரூபமும் கிடையாது. இது பரமாத்மாவிலிருந்து கொஞ்சம் முக்கியமாக வேறுபட்டது. இது வந்து குழந்தைகள் கடையில் எந்த விதமான குணங்களையோ செயல்படுகளோ வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை.
So it is, can be explained as a realization of the Lord minus all the shakti's.
இது எப்படி நாம சொல்லலாம் அப்படின்னாக்கா, நாம வந்து கடவுளை உணர்ந்து உணர்ந்து கொள்கிறோம், ஆனா அவருடைய எந்த சக்தியுமே இல்லாம அவர் உணர்ந்து கொள்றோம் அப்படின்னு அர்த்தமா இருக்குது.
Because there are different places about to prove about Krishna, the one who goes here from the Rig Veda, this is a verse in the Rig Veda, Asa Kaur. He never falls into position. Sometimes he is sometimes far wandering on various paths. He's a friend that would ride in close. He comes again and again to the material world. So this is from Rig Veda, about Cowherd.
So in the Krishna, Murugan Kalavala being in the Rig Veda, என்ன சொல்லப்பட்டிருக்கிறார்
So the main point of this chapter is one to show that there's a supreme entity called Bhagavan, the form of all his activities, and that the highest form of Bhagavan is Krishna.
So இது வந்து எதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது அப்படின்னாக்கா, பகவான் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு நாமம் ரூபம் குணம் நீலைகள் இதெல்லாம் இருக்குது, அதுல உயர்ந்த ரூபம் எது அப்படின்னாக்கா கிருஷ்ணர் அப்படிங்கறது சொல்றது. இது வந்து வேதங்கள் புராணங்கள் மகாபாரதத்துல எல்லாத்துலயுமே
சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த சம்பந்தா அப்படிங்கிறவங்களுடைய இரண்டாவது பகுதி என்ன அப்படின்னாக்கா, முழுமையோர் கடவுளுக்கு சக்திகள் இருக்கிறது அப்படிங்கிறது.
So what you are talking about is that any object you cannot realize it unless there is shakti involved.
நாம எந்த ஒரு பொருளையுமே உணர்ந்து கொள்ள முடியாது அதனுடைய சக்தி அதில் ஈடுபடாமல்
இருந்துச்சுன்னா.
நாம ஒரு பொருளை உணர்ந்து கொள்ள முடியுது அப்படின்னாக்கா அதனுடைய சக்தியினால்தான்.
So we have energy, and then you have the possessor of energy, the one that produces that energy, called the Shaktiman.
நாம இந்த சக்தியை பார்க்கிறோம், அப்புறம் அந்த சக்தியை கொண்டிருக்கிற நபர், அதாவது சக்திமான பார்க்கலாம்.
So the Shaktiman is the Lord.
இந்த சக்திமான் அப்படிங்கிறது முழுவதும் கடவுள்.
And he has various shaktis by which he manifests all his activities, material world, jivas, world, etc.
அவருக்கு பலதரப்பட்ட சக்திகள் இருக்கிறது. அதன் மூலமா அவர் இந்த ஆன்மீக உலகம், பௌதிக உலகம், பலதரப்பட்ட ரூபங்கள் இது எல்லாத்தையுமே அவர் வந்து வெளிப்படுத்துறார்.
On the highest level, of course, we have Krishna. Krishna is the Shakti. Radha is the Shakti.
இதுல ரொம்ப உயர்ந்த நிலை என்ன அப்படின்னாக்கா, ராதா கிருஷ்ணா. கிருஷ்ணர் வந்து சக்திமான், ராதே வந்து சக்தி. அவங்க ரெண்டு பேருக்குமே எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. ஒரு வாக்கியம் இருக்கிறது, சக்தி சக்தி மற்றோர் அபேதா, அதாவது சக்திக்கும் சக்தியை உடையவருக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது அப்படிங்கிறது. இந்த வேறுபாடு இல்லை அப்படிங்கிற இந்த கருத்து இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதுதான் இந்த அச்சிந்திய வேத அபேத தத்துவத்துக்கு நமக்கு வழி வருது.
பகவான்
எந்த விதமான சக்தி வெளிப்படுத்துறா அப்படின்னாக்கா அது பிரம்மான். அவர் வந்து இந்த பௌதிக உலகத்தை உருவாக்குறதுக்குமான சக்தியை வெளிப்படுத்தினார் அப்படின்னாக்கா அவர் பரமாத்மா. அவர் வந்து ரூபம் குணம் லீலைகள் மற்றும் ரசங்களை வெளிப்படுத்தினார் அப்படின்னாக்கா அப்ப அவர் வந்து
பகவான்.
இந்த பகவான் அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒரு ரூபம். அவர் வந்து சக்தி மிக உயர்ந்த தன்மை இதெல்லாம் வெளிப்படுத்தினார் அப்படின்னாக்கா அவர் வந்து நாராயணா அப்படின்னு சொல்லப்படுறாரு. அவர் வந்து தன்னுடைய இனிமை தன்மையை வெளிப்படுத்தினார் அப்படின்னாக்கா அப்ப அவர் வந்து கிருஷ்ணர் ராவையுடன் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. நாம இந்த சக்தியை வந்து பல வழிகளில் விவரிக்கலாம். இதுல ஒரு விதத்துல விவரிக்கணும் அப்படின்னாக்கா சின் சக்தி, ஜீவசக்தி, மாயா சக்தி
அப்படின்னு.
இந்த சித் சக்தியானது மகாவிடத்துல ரொம்ப அந்யோன்யமாக இருக்கக்கூடிய
ஒன்று.
இந்த சித் சக்திக்குள்ள ராகினி சக்தி அப்படிங்கிற ஒண்ணு இருக்குது, அது வந்து ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய சக்தி. இந்த ஜீவசக்தி அப்படிங்கிறது இந்த சின்ன சின்ன ஜீவன்கள் உணர்வு இருக்கக்கூடிய இந்த ஜீவன்களை குறிக்கக்கூடியது. இந்த மாயாசக்தி அப்படிங்கிறது இந்த பௌதிக உலகத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த மாயாசக்தி அப்படிங்கிறது அச்சு, இதுல எந்த விதமான உணர்வும் கிடையாது. ஆனா ஜீவன்களுக்கு உணர்வு உண்டு. அதனால இந்த ஜீவனும் மாயும் வந்து முக்கியமாக வேறுபட்டது. ஆனா இந்த ஜீவசக்தி கூட பாத்தீங்க அப்படின்னா சிப் சக்தி கிடையாது, வேறுபட்டது. அதுல இருந்து இந்த சிப் சக்திங்கிற ஒரு பகுதியான இந்த ராவினி சக்தி இந்த ஜீவசக்தியோட சேர்ந்துச்சு அப்படின்னாக்கா அப்ப இந்த ஜீவனானது அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அப்ப என்ன விவரிக்கப்படுது அப்படின்னாக்கா இந்த ஜீவசக்தி அதோட இந்த ராகினி சக்தி சேர்ந்து அதோட இந்த சம்பு சக்தி சேர்ந்துச்சு அப்படின்னாக்கா அப்ப அது வந்து பிரேமையை அனுபவிக்க முடியாது சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த ஜீவன் தானாக பிரேமையை அனுபவிக்க முடியாது. இந்த ஜீவன் மகாவிடத்திலிருந்து இந்த சிக் சக்தியை பெற்றால்தான் அது பிரேமையை அனுபவிக்க முடியும். மற்றும் இந்த சந்தேக சக்தி அப்படிங்கிறது இருப்பு அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது. இது வந்து பகவானுடைய நாமம், ரூபம், குணம் மற்றும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த விஷயத்துல குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே இந்த சந்தேக சக்தியின் மூலமாக தான் இருக்கின்றது. இதனுடைய பௌதிக வெளிப்பாடுதான் என்ன அப்படின்னாக்கா இந்த பௌதிக உலகம்.
சோ இந்த
சம்பூத் அப்படிங்கிற சக்தி வந்து ஞான பகுதியை குறிக்கக்கூடியது.
சோ ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ் கான்சியஸ்னஸ் இஸ் ஃப்ரம் சம்பூத் சக்தி.
இந்த சம்பூத் சக்தியிலிருந்து வரக்கூடியதுதான் நம்முடைய ஆன்மீக உணர்வு அல்லது ஆன்மீக ஞானம் சொல்லலாம்.
How can we perceive the Lord not with material eyes?
நாம எப்படி வந்து பகவானை வந்து கிரகித்துக் கொண்டு உணர்ந்து கொள்ள முடியும்? நம்முடைய பௌதிக கண்களால கிடையாது. அதுக்கு நமக்கு ஆன்மீகமான கண்கள்
தேவை.
நாம இந்த கண்ணை வந்து இந்த கண்ணாலே பார்க்க முடியாது இதுக்கு பின்னாடி உணர்வு இருக்கு அது அது மூலமா தான் பார்க்க முடியுது
but Brahman also was consciousness when you can't see the Lord in Brahman So if we have the Samvit Shakti in the Jiva, then we perceive the Lord. Of course, in the material world, we have its reflection in material knowledge, material consciousness. And then the Hwadini Shakti, this is called the Bliss Shakti. How do we experience Ananda or Prema, etc., Rasa, through Hwadini Shakti?
So,
so unless we have that Hwadini Shakti, when we see Krishna, we couldn't get any bliss. If there's no Hwadini Shakti, then when we see Krishna, we wouldn't be blissful. So it's very necessary that the jiva gets some Radhini Shaktis in him in order to experience Krishna. So this begins to manifest in the bhava stage where you actually can realize Krishna and it becomes perfect in prema.
இது வந்து பாவ நிலையில தான் வந்து ஏற்பட ஆரம்பிக்கிறது அதுதான் வந்து நாம வந்து பகவானை வந்து உணர ஆரம்பிப்போம் இது வந்து வேலை நிலையில பக்குவம் அடைகிறது
The reflection of Hwadini Shakti in the material world is our experience of happiness here in the material world.
இந்த ராஜமி சக்தியினுடைய இந்த பௌதிக பிரதிபலிப்பு என்ன அப்படின்னாக்கா இந்த பௌதிக நிலையத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம்
So, therefore, Shakti is a very important factor in manifestation, material world, spiritual world, and all the experiences we have in the material world and the spiritual world. Okay, the third part of this, the Sambandha is that Krishna is rasa, the reservoir of pleasure. So there's a very famous quote from the Taittiriya Upanishad, the Lord is rasa himself. And the jiva becomes blissful on attaining this rasa. So we have some Shruti or some Upanishad reference for that. So this rasa has become a very important part of the Gaudiya Sampradaya. And the primary word to explain this is Bhakti Rasamrita Sindhu Rupa Goswami. So rasa means the taste that we get from our relationship with Krishna.
In the rasa
So we can say it is the experience that we get through prema. And it's through that that we get the bliss. So it's a very important part of our spiritual life. And it's an important part of Krishna. The Upanishads say that the Supreme, the Brahman, Supreme Brahman is Ananda. Of course, he is Sadamshit also, but principally, the Lord is Ananda. He is bliss, he experiences bliss. That's his major quality.
அதுதான் முக்கியமான
குணம். Bliss is not different from rasa.
அந்த ஆனந்தம் அப்படிங்கிறது அந்த ரசங்களிலிருந்து வேறுபட்டது அல்ல.
So the rasa manifests in a relationship between the Lord and his devotee.
இந்த ரசங்கள் பகவான் மற்றும் அவருடைய பக்தர்கள் சம்பந்தப்பட்டு வெளிப்படுகிறது.
And where is the highest rasa?
வெளிப்படுகிறது. நம்ம சொல்லணும், ஒரே ஒரு விஷயம் தான்
அப்படிங்கிறது கிடையாது.
நாம பல விதமான விஷயங்களை பல வித அளவுகளில் கலந்தோம் அப்படின்னாக்கா பல விதமான சுவைகள்
கிடைக்கும். பேசிக் இன்கிரீடியன்ட்,
அடிப்படையான விஷயங்கள் இருக்கும். அதோட நம்ம இன்னும் இதர விஷயங்கள் சேர்த்தோம் அப்படின்னா வேற வேற விஷயங்கள் கிடைக்கும்.
ஸ்ரீகாந்த்
உதாரணத்துக்கு ஸ்ரீகாந்த்
எடுத்துக்கலாம். So these Sthaya Bhavas mix with Vibhava, Anubhava, Satvika Bhava and Vyabhichari Bhava, that produces Rasa.
So in the Sthaya Bhava alone, Vibhava, Anubhava, Satvika Bhava and Vyabhichari Bhava, all of these things are produced by the Rasa.
Of course these all have particular explanations, all these ingredients.
So in the ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான விவரங்கள் இருக்கிறது.
And they're more elaborately explained in the second part of the Mantra devotion. So, Bhivava basically means we have a devotee and we have Supreme Lord. It could be Vishnu, it could be Narasimha, it could be Krishna or whatever.
So, in the Bhivava, we have a மற்றும் பகவான் இருக்கலாம். அந்த பகவான் வந்து விஷ்ணுவா இருக்கலாம், நரசிம்மனா இருக்கலாம், இல்ல யார வேணாலும் இருக்கலாம்.
So if we have the object of love is Narasimhadev, that particular taste is going to be different from that of Krishna, obviously.
இப்ப நம்முடைய குறிப்பிட்ட பகவானுடைய ரூபம் நரசிம்மரா இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த சுவையானது கிருஷ்ணர் இருக்கக்கூடிய சுவையிலிருந்து நிச்சயமா வேறுபட்டதா இருக்கும்.
And then even if we have Krishna, if the Sthayi Bhava is a Sakya, then the Krishna we see will be different from the Krishna in Madhurya Rasa or Matsarya Rasa.
Now, like Krishna is a good one, but our style of the Sakya Rasa and Pitcha Vinaka, Nama Pata Muria Krishna and Dinner, Matsarya Rasa Purbo, or the Madhurya Rasa Purbo, Krishna Purbo, Vidya Sama Purbo.
And the devotee will be different.
And the Bhaktar Vidya Sama Purbo.
In Sakya, it's a cowherd boy. He's the devotee.
In the Sankhya Abhidravila, I remember Uday Chudana Adipad.
In Madhurya Rasa, it's a gopi body.
In the Madhurya Rasatra, or Gopi Shari Adipad.
In Vasaya, it's a elder.
Vatsaya Rasatra, or Vayadana, or Gopi Adipad.
So this is there, then we have what is called Anubhavas.
Anubhava Abhidravila,
the devotee does particular activities according to his Sthaya Bhava. For instance, in Sakya Bhava, what do the cowherd boys do? They herd the cows and play with Krishna. What does Nanda Yasoda do in Vatsalya Rasa? They cook for Krishna, bathe Krishna, feed Krishna, take care of Krishna, put him to sleep. This is what they do
for him.
So various types of service, these are the Anubhavas. Satika Bhavas means we say spontaneous responses of the body to intense emotion.
In the Satvika Bhava, such
as crying, fainting, and Vyabhacharya Bhavas are temporary emotions.
And the Vyabhacharya Bhava meaning
like fear, worry, jealousy, so all of these combine together and it produces the rasa. And it constantly changes because the Anubhavas, Satika Bhavas, Vyabhacharya Bhavas keep changing within that particular rasa. When we direct the affection towards Krishna, this is a spiritual. It becomes a spiritual rasa. When we direct it towards a person in the material world, we get material rasa. So we have two types of rasa, primary and secondary. So we have the primary rasa, Shanta, Dasa, Sakramasaya, Madhurya. We have seven secondary rasas. They are not independent. They will not exist unless we have a primary rasa. They manifest for a short period of time and then they disappear again. So we have this comedy or laughter, wonder, bravery, lamentation, anger, fear, ghastliness.
In the
through Brahman and Paramatma we get some aspects of Shanta, peaceful.
So in the Brahman and Paramatma in the Murumurama, Namande, Shanta is
when we realize the Lord in his majestic form, Dasya becomes very prominent.
பகவான் அவருடைய அந்த கம்பீரமான ஒரு நிலையில அந்த மனோநிலையில நாங்க உணர்ந்தோம் அப்படின்னாக்கா இந்த ராசியரசம்
வெளிப்படும்.
இந்த ஜீவத்தன வந்து ரொம்ப ரொம்ப சின்னவனா நினைச்சிருந்தோம், பகவான் கிட்ட பெரியவன் அப்படின்னு நாங்க நினைத்து வருகிறோம்.
But if this reverence is very strong, we cannot go to other rasas.
இந்த மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப திடமாக இருக்கும் பொழுது நாம இதற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ரசங்களுக்கு மற்ற ரசங்களுக்கு போக முடியாது.
So if we appreciate Krishna, there's less reverence, and then we progress to Chandra, Sakya, Vatsalya, and Madhurya.
நாம கிருஷ்ணர வழிபட்டோம் அப்படின்னாக்கா அப்ப இந்த மரியாதை அப்படிங்கிறது அவ்வளவு இருக்காது. அதன் மூலமா நாம வந்து அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சாக்கியா வாத்சல்யா மாதிரி அப்படின்னு தான் போகலாம்.
And if we are attracted to Madhurya Rasa, then the only object is Krishna.
நாம மாதுரிய ரசத்துல கவர்ச்சி இருக்கோம் அப்படின்னாக்க அப்ப நம்மளுடைய ஒரே இலக்கு வந்து கிருஷ்ணரா தான் இருப்பாரு.
So the pastimes in Vrindavan, those are considered to be the highest pastimes. Because in those pastimes, we can realize the higher rasas. So, Krishna is the object of the higher rasas, and Krishna is revealed by Chaitanya Mahaprabhu.
So, Krishna is the
And of course, not only is Madhurya Krishna, but also the highest rasa, that is Madhurya rasa of Krishna. And he has presented that to the people of Kali Yuga through Nam Sankirtan. So this is the special contribution of Chaitanya Mahaprabhu.
இதுதான் சைத்திரம் மகாபிரபுடைய ரொம்ப விசேஷமான விஷயம் நமக்கு கொடுக்கிறது.
முடிச்சுக்கலாம்
நான் நினைக்கிறேன். சரி, ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கேட்கலாம்.
It's a matter of degrees. Yeah? So Paramatma feature, we have Mahavishnu as a pastime, but generally with devotees, we don't see pastimes of Mahavishnu with devotees. We see with Krishna, but with devotees, not much pastime, very limited. Our Gavadaksha Krishna has pastimes with Brahma, for instance, but again, quite limited. And even Kshiradaksha Krishna has pastimes with Lakshmi, but as far as with the jivas, very, very, very limited.
கேள்வி என்ன அப்படின்னாக்கா, இந்த பரமாத்மா இருக்கக்கூடிய விஷ்ணு ரூபங்கள் எந்த விதமான நிலைகளும் மந்திரம் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா நம்ம மகாவிஷ்ணு அல்லது ஆதிவிலங்கக்கூடிய நாராயண ரூபங்கள் இருக்கக்கூடிய நிலைகளை பற்றி என்ன சொல்றீங்க அப்படிங்கிறது கேள்வி. மகாராஜ் சொன்ன பதில் என்ன அப்படின்னாக்கா, அந்த ரூபங்களை நிலையை பண்ணா கூட அது ரொம்ப ஒரு குறுகிய அளவுக்கு தான் இருக்கு. அது கூட பக்தர்களோட பண்ண நிலையை வந்து நம்ம பார்க்க முடியாது. கிருஷ்ணரோட பண்ணியிருக்காரு அதுவெல்லாம் பார்க்கலாம், ஆனா நம்ம பக்தர்களோட அவங்க நேரடியா பண்றதை பார்க்கலாம் பார்க்க முடியாது. வருடவரசர் விஷ்ணு கூட லட்சுமியோட நிலை பண்ணியிருக்காரு, ஆனா பக்தர்களோட நிலையை பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியறது கிடையாது.
So in Vaikuntha, it's actually the same form as we see in Paramatma. It's a Vishnu form with four arms, etc. Shankha, Chakra, Gada, etc. But Vishnu is surrounded by all his devotees there, and they're all serving him constantly. So those devotees there, they experience prema there with that particular form of the Lord, even though it's the same form as the Paramatma form, but they experience prema.
அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் பகவானுடைய அந்த ரூபத்துல அவங்களுக்கு பிரேமை கிடைக்கின்றது. அந்த ரூபம் வந்து பரமாத்மாவுக்கு மாதிரியே இருந்தா கூட அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு அந்த ரூபத்தை பார்க்கும்போது பிரேமை கிடைக்கிறது.
ஜீவா having the Jiva Shakti present without having the Bhagavad Shakti there from the aspect of
until Bhagavad Prema.
Yeah. So then how do we relate that Jiva is always there to be a Sachidananda? How important is it?
Well, in the material world, he's not subsumed literally, but we say the reflection is there in terms of he has material knowledge, and because he's covered by ignorance, and he's got material happiness. But he has a potential for getting spiritual knowledge, some bit, and getting spiritual bliss. But it's only manifest when he gets to Bhava and Prema. So it's really Satchitananda when he gets Prema.
So, Kelvi Anna Abdinaka, in the Jeevan Kandu, Tanipatu, Ananda Mandiguru, the Karyaga Moon Sunya, Ananda, the Jeevan, and the Sachin Ananda Jin Sunya, Apa, in the Bauti Mula, the Eprina Matunjika, Abdin Suni Kelvi, Adam the Marash and the Padalina Abdinaka, in the Jeevan, in the Bauti Mula, Ayala, Kalapatrana, Ayala, in the Bala, the Vara, the Eprina, and Chick Alan Aranda being Kareade, our Bodhiya, Bodhiya Mana, Ariana, Bodhiya Mana, Ariana, Bodhiya Mana, Ariana, Bodhiya Mana, Ariana, Chick Alan Aranda being Salamiado.
His question is that Kalyuga Sundara Sambhava, and in this Kalyuga the intelligence is not so high, but the Lord is coming to give the highest form and practice. Mm-hmm. How to understand that?
Yes, everybody has fallen in Kalyuga. They don't deserve anything, especially the highest.
In the Kalyuga, LRM,
But Chaitanya Mahaprabhu is Mahavadanya, he's the most compassionate. So he likes to help out the lowest people and give them the highest thing. So this is, we can say, the special mercy of Chaitanya Mahaprabhu that this happens. Otherwise, it doesn't happen. And he does it through Yuga Dharma. It's available, Yuga Dharma available for everybody. So through Nam Sankirtan, he's able to lift everyone up to Radha Krishna Prema.
So, how
many rasas? No, it's not that all rasas are there in it and expressed, but you can say it's the has the intensities of all rasas, Madura rasa. Just like we have different juices, sugarcane juice and orange juice and grape juice and jackfruit juice and mango juice. So if we say mango juice is the best, that's like Madhura Rasa. So we don't mix them all together and get mango juice out of water. But the sweetness of all of them is intense in Madhura Rasa, in that sense.
So then we have in Naka, Madhura Rasa play, Ella Rasa Mata, and you put that in Sugama, the Epitom to the Rabbin Sulu. Madhura Rasa, Ella, Paramount, and you put up the Rabbin. We are looking at the Parama, the Parama,
We actually have different intensities. We have Rati, Prema, Sneha, Man, Pranaya, Raga, Anuraga, and Mahabhava, all increasing intensity. So in Madhurya Rasa, you get all of them up to Mahabhava. In Vatsali, you may go up to Raga, and in Sakya, a few bit of Raga, but more in Pranaya and Sneha. So there's different degrees in the different rasas, and everything is included within Madhurya Rasa.
There's a question behind already, so he has raised his hand. Yes, we will say a little louder.
Dimension on the soul because it's beyond material observation. So we say, okay, I see with your spiritual eye what is smaller with your spiritual eye. We can't measure. They said we cannot measure Krishna spiritually. Is he 4.5 feet, 5 feet, 20 feet high? We can't measure the spiritual thing. So similarly, the Atma we cannot measure, but we say very small in comparison to the Lord. That's all. But actually, there's no dimension. We cannot put a dimension on the soul because it's spiritual. Our dimensions are material, so we can't really. So it's only an analogy. But as I say, we actually cannot measure with material things the dimension of a soul because it's beyond matter. So,
yeah.
We can't really measure it.
So, other than that, we know that our Atma is the bounding. Bounding by that, the effect of that, our body is being formed. And in that, our bounding by that, Atma is being formed. This is our third level of Atma. So, that is our third level.
So, any measurement we have is bound by material space. The Atma and Supreme Lord are not in material space at all, so then how we can correlate the two things?
Regarding this, again, there are a few other hands, so I'll come back to you. There is a hand raised here, I will come back to you. Yes?
You mentioned that Sky power is essentially included in the brain.
Spiritual eye power.
Temporary manifestation. Please
let me
elaborate on what is Sky
power.
What is?
Sky power is the we can say you're a permanent emotional relationship with the Lord.
So, Sai Baba,
if it's with Vishnu or Rama or Narasimha, it could be Shanta or Dasya. If it's with Krishna, it could be any of the five. And sometimes there's mixture of Dasi with Sakya, Sakya with Dasya, etc. Vatsalya with Dasya, etc. A slight maybe, but usually Madhurya doesn't mix with the others. But there is like a little bit of Sakya sometimes or whatever like that. Well, there's elements of Sakya because, as I see, with the everything is included within Madhura Rasa. So Pranaya means great friendliness.
Yeah.
But it doesn't manifest as Sakya Rasa as such, usually, as far as I know. And sometimes elements of Dasya manifest because they serve Krishna. That's the individual choice. But Lord Chaitanya publicizes Madhurya Rasa. Chit-shakti is basically the Lord and, we say it's Chit-shakti, and he has a few personifications of Shakti, like Radha, but that's very few. So all the others are Jiva, but they can be Nityasiddha Jiva, Jivas who are permanently in the spiritual world. Yeah. The others can be Sadhana-siddha Jivas, Jivas who are in the material world, but attain prema, and then they're permanently situated in the spiritual world. And at that point, no difference between them. And then we have the jivas in the material world, who are the bhagas. And with that, why in the spiritual world material? Choice of jiva. But the jivas in the material world, if they choose, they can go to the spiritual world. It would be personally the Lord, Pandaranga, the deity form of Krishna. No, Krishna. Krishna.
This is about other sampradaya, such as Krishna.
They also say he's a high sanity.
And what is the difference? Do
they
have any different
prophets
or do they have the same
prophets? Well, Vallabha, for instance, said Krishna, but he doesn't accept the Radharani. So it's basically the rasa is different. It's Vatsalya rasa. In the Bharata, it says Radha Krishna, but as far as I know, it's Sakya. Sakya, yeah. Upanishads, etc., Mahanarayana Upanishad, and other Upanishads, we do have bhakti there. And, of course, if you go to Dwarka, I don't know how long they take it back, then we find, you know, that Dwarka was a city, and that there was, you know, images of Vishnu and Krishna there, etc. So, maybe historical documents and, you know, according to modern dating of different scriptures, it may be quite different, but as far as Vaishnavas are concerned, we take it as eternal and, you know, going on forever.
Hare Krishna, Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama. Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare. Prabhupada, 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 Jaya Prabhupada, Jaya Prabhupada.